நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்போ வந்து பயிரை தாக்கக்கூடிய நோய்கள்னு சொல்கிறோம், பூச்சிகள்னு சொல்கிறோம், பூஞ்சானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு பயிரை தாக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்குது. அதில் நூற்புழுக்களும் ஒன்று. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் நெற்பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள், அதனுடைய நிர்வாகம், இதையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தில் இருக்கிற சிறுதானிய பயிர்கள் மகத்துவ மையத்திலிருந்து உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சண்முகப்பிரியா அவங்க வந்திருக்காங்க. அவங்க நமக்கு நெற்பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்களை பற்றிய விவரங்கள்லாம் சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கங்க.
வணக்கங்க.
இப்போது நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்கள் நெற்பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க இல்லைங்களா? இப்போது அந்த நூற்புழுக்கள் பற்றி விவரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நெற்பயிரில் நூற்புழு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
நெல் சாகுபடின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா நம்ம அனைவருமே அரிசியை விரும்பி சாப்பிடாதவங்க இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 14 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்புல நெல் சாகுபடி செஞ்சு 40 லட்சம் டன் அந்த மாதிரி உற்பத்தி செய்கிறாங்க. நெற்பயிரை பார்த்திங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சானம், வைரஸ் போன்ற கிருமி தாக்குதுங்க. அது மாதிரி நூற்புழுக்கள் அப்படிங்கிறதும் நெற்பயிரை தாக்கி மிகுந்த சேதத்தை உண்டு பண்ணுதுங்க. இப்போ நெல் பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் மற்றும் அதோடைய தாக்குதல் அறிகுறிகள், அதை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க.
சரிங்க. இப்போது நெற்பயிரை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நூற்புழுக்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
நூற்புழுக்கள்ங்கிறதுங்க ஒரு நுண்ணுயிரின்னு சொல்லாங்க. பாக்டீரியா, பூஞ்சான மாதிரியே இதுவுமே நம்ம சாதாரண வெற்று கண்ணுக்கு தென்படாதுங்க. இதை வந்து உருப்பெருக்கியின் மூலம்தான் நம்ம அதை பார்க்க முடியும். இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப 1 மாதம் அந்த மாதிரி ரொம்ப குறுகிய ஆயுட்காலம் கொண்டதுங்க. இது உருப்பெருக்கியில் பார்க்கும்போது ரொம்ப நிறமற்றதாக இருக்கும். நூற்புழுக்கள் தாக்காத பயிரே இல்லைன்னு சொல்லாங்க. அது காய்கறி, மலர்பயிர் மற்றும் தானியங்கள் அது மாதிரி எல்லா பயிரையுமே அதை தாக்கக்கூடிய ஒன்றுங்க. இந்த நூற்புழுக்கள்ங்கிறது பாக்டீரியா மற்றும் பூஞ்சானம், இந்த வைரஸ் நுண்ணுயிரி மாதிரி இதுவும் ஒரு புழு மாதிரி உருவத்தை ஒத்த நுண்ணுயிரிங்க. இதை நம்ம நேராக சாதாரண கண்ணில் புலப்படாதுங்க. இதை வந்து உருப்பெருக்கியின் மூலம் வேணால் பார்க்கலாங்க.
சரிங்க. இப்போது நூற்புழுக்கள் வந்து எல்லா பயிரையுமே, அதாவது பல வகையான பயிர்களையும் தாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக வந்து இந்த நெல்லை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் எது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
நெற்பயிரை பார்த்தீங்கன்னா பல்வேறு நூற்புழுக்கள் தாக்குனாலும் அதில் முக்கியமான நூற்புழுன்னு பார்க்கும்போதுங்க நெல் வேர் நூற்புழு, நெல் வேர் முடிச்சு நூற்புழு மற்றும் நெல் வெண்ணுனி இலை நூற்புழு, இதுதான் நெற்பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான நூற்புழுங்க. முதல்ல அந்த நெல் வேர் நூற்புழு, அதை பற்றியும் அதோட தாக்குதலோட அறிகுறிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நெல் வேர் நூற்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூற்புழுக்கள்னால பயிரில் பார்த்தீங்கன்னா தோராயமாக 10-20% வர மகசூல் இழப்பு ஏற்படுதுங்க. இந்த நூற்புழுக்கள்னால் பாதிக்கப்பட்ட நெற்பயிரை பார்க்கும்போது அந்த பாதிப்படைந்த நெல்லோட வேர் பார்த்திங்கன்னா கருமை கலந்த செந்நிறத்தில் இருக்குங்க. பயிரோட வளர்ச்சின்னு பார்க்கும்போது அதோட வளர்ச்சி குன்றி இலைகள்லாம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. அந்த பயிரோட தூறுகளோட எண்ணிக்கை பார்க்கும்போது அது பொதுவாக பாதிக்கப்படாத பயிரை காட்டிலும் பாதிக்கப்பட்ட பயிரோட தூறுகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்குங்க. இந்த நூற்புழுக்களால் தாக்கப்பட்ட அந்த பயிர்கள் அறுவடை வருவதற்கு வந்து 1-2 வார கால தாமதம் ஆகுங்க.
சரிங்க. இப்போ இந்த நெல் வேர் நூற்புழு அது வந்து என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னீங்க, இதை எப்படி கட்டுப்படுத்தலாங்க?
இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தணுன்னாங்க தொடர்ந்து நெல் பயிரையே நம்ம சாகுபடி செய்யாமல் மாத்து பயிரா, காய்கறி பயிர், வேர்க்கடலை, பருத்தி, உளுந்து மற்றும் சிறுதானிய பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிரிட்டு கட்டுப்படுத்தலாங்க. மேலும் இதை கட்டுப்படுத்தின இன்னொரு முறை என்னென்னா, பயிர் வளர்ச்சி ஊக்கி பாக்டீரியாவான இந்த சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ்னு சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கி பாக்டீரியாவை ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்து நம்ம விதை நேர்த்தி செய்து விதைக்கலாங்க. நடவு வயலில் இந்த நூற்புழுக்களை நம்ம கட்டுப்படுத்தணும்னா சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவை ஹெக்டர் உண்டுக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் தேவையான நீரோடு அதை கலந்து நாற்று நட்டை 45, 55 மற்றும் 65வது நாட்களில் தெளிக்கிறது மூலம் இதை நம்ம கட்டுப்படுத்தலாங்க. நடவு வயலில் இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்த கார்போஃபியூராங்கிற குறுநை மருந்தை ஒரு ஹெக்டருக்கு 33 கிலோ என்ற விகிதத்தில் நம்ம இட்டோம் இன்னொரு புழுக்களை கட்டுப்படுத்தலாங்க.
அப்புறம் இன்னொரு நூற்புழு நீங்க சொல்லும்போது வேர் முடிச்சு நூற்புழு அப்படின்னு சொன்னீங்க, இந்த நெல்லை தாக்கக்கூடியது, அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்களேன்.
வேர் முடிச்சு நூற்புழுக்கள்னா அதோட பெயர்லே இருக்குதுங்க. இது தாக்குதல்னால அதோட வேர்ல பார்த்தீங்கன்னா முடிச்சு போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குங்க. அதனால தான் இந்த நூற்புழுக்கு நம்ம வேர் முடிச்சு நூற்புழுக்கள்னு சொல்கிறோம். இந்த நூற்புழுக்கள் பார்த்தா திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் தாங்க அதிகமாக காணப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் நெல் வந்து நேரடியாகவும் இப்போ விதைப்பு செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நேரடி விதைப்பு நெற்பயிர்லேயும் வறட்சி எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியிலையும் இந்த நூற்புழுக்களோட தாக்கம் மிக அதிகமாக இருக்குங்க. இந்த வேர் முடிச்சு நூற்புழுக்களோட தாக்குதல் அறிகுறிகள்னு பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட நாற்றங்களில் நாற்றுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் அழிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்தோடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்றுகளோட வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்தோடு இருக்குங்க. தூர்களோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா குறைவாகவும் பாதிக்கப்பட்ட வேரோட நுனிப்பகுதியில் பார்த்திங்கன்னா கொக்கி போன்ற ஒரு முடிச்சு இருக்குங்க. இதுதான் அந்த வேர் முடிச்சு நூற்புழுக்களோட தாக்குதல் அறிகுறிகள்ங்க. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்குமேங்க ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற விதத்தில் இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி பாக்டீரியாங்கிற சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸை தொண்டைக்கதிர் பருவத்துக்கு பின்னாடி 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து இதை கட்டுப்படுத்தலாங்க. இந்த நூற்புழுக்களுக்குமே மாற்று பயிராக தொடர்ச்சியாக நெற்பயிரையே பயிரிடாமல் காய்கறி மற்றும் பயறு உளுந்து பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலமும் குறுணை மருந்து கார்போஃபியூரான்னு சொல்கிறேன்லங்க அந்த குறுணை மருந்தை 20 சென்ட் நாற்றங்காலுக்கு, அதாவது இப்போ ஒரு ஹெக்டருக்கு 20 சென்ட் நாற்றங்கால்னா அந்த நாற்றங்காலுக்கு 3.5 கிலோ கார்போஃபியூரான் குறுணை மருந்தை இட்டு கட்டுப்படுத்தலாம். அல்லது நடவு வயல்னு பார்க்கும்போது 33 கிலோ என்ற விகிதத்திலையும் இதை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தலாங்க.
சரிங்க. மூணாவதாக ஒரு நூற்புழு வந்து நெல்லை தாக்கக்கூடியது வெண் நுனி இலை நூற்புழு அப்படின்னு சொன்னீங்க, அந்த நூற்புழு அதனுடைய தாக்குதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன கட்டுப்பாட்டு முறைகள், அதையெல்லாம் சொல்லுங்கள்.
இந்நூற்புழுக்கள் பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க அதிகமாக காணப்படுது. இது மூலமாக 15-20% மகசூல் இழப்பு ஏற்படுறதா ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெண் நுனி இலை நூற்புழு அப்படின்னாவே இதோடைய பெயரில் இருக்குதுங்க. வெண் நுனி இலை அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட அந்த நெற்பயிரோட இலை இருக்கு இல்லைங்களா, அதோட நுனி பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக மாறிடுங்க. அது நுனி நோக்கி கருகி நாளடைவில் சாட்டை போன்று அந்த தோற்றத்தை தரதுனால நம்ம இந்த நூற்புழுக்களுக்கு வெண் நுனி இலை நூற்புழுன்னு சொல்கிறாங்க. இந்த நூற்புழுக்கள் பார்த்திங்கன்னா நெல் விதையில் உறக்க நிலையில் இருக்குங்க. நம்ம அந்த நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட நெல்லை விதைக்கும் போது அது முளை விட்டு வளரும் போது அது பயிரோட சேர்ந்து இலையோட நுனிக்கு வந்து அப்படியே பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. தாக்குதலோட அறிகுறிகள்னு பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களில் இருக்கிற பூட்டை இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலை வந்து சுருண்டு வருவதனால அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கதிர்களில் அதால் வர முடியாமல் இருக்குங்க. நெல் மணி வந்து அந்த நெற்கதிரில் உருவாகாமல் நெற்கதிரில் பார்த்திங்கன்னா பதர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த நூற்புழுவை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து விதை மூலமாக பரவக்கூடிய ஒரு நூற்புழுங்க. அதனால் நம்ம விதைக்கு பயன்படுத்தக்கூடிய விதை நெல்ல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் விதம் 2 நாட்களுக்கு நல்ல சூரிய வெப்பத்தில் உலர்த்தி அதை பயன்படுத்துறது மூலம் நம்ம இந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாங்க. அறுவடைக்கு பின்னாடி வயலில் இருக்கிற அந்த தாள்களையெல்லாம் அகற்றி எரிச்சிறது நல்லதுங்க. நூற்புழுக்களோட தாக்குதல் தொண்டை கதிர் பருவத்தில் இருந்தால் மோனோக்ரோட்டோஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை ஏக்கருக்கு ஒரு லிட்ரு அந்த அளவில் நம்ம தெளிப்பதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தி நம்ம அதிக விளைச்சலை எடுக்கலாங்க. விவசாய பெருமக்கள் நெற்பயிரை பல்வேறு நூற்புழுக்கு தாக்கினாலும் இந்த மூணு நூற்புழுக்கள் தான் முக்கியமான நூற்புழுக்கள்ங்க. அதனால் இந்த நூற்புழுக்களுடைய தாக்குதல் அறிகுறிகளை நீங்கள் நல்லா கவனித்து அதை ஆரம்ப நிலையிலே நீங்கள் கட்டுப்படுத்தினா நம்ம வந்து நெற்பயிரில் அதோட விளைச்சலை வந்து நம்ம அதிகப்படுத்தலாங்க. ஆரம்ப நிலையிலே இந்த நூற்புழுக்களோட அறிகுறிகளை நம்ம கண்டறிந்து அதை முறையாக கட்டுப்படுத்தினால் நெற்பயிரோட விளைச்சலை அதிகரிக்கலாங்க.
நன்றிங்க மேடம். இதுவரைக்கும் நம்ம நேயர்களுக்கு நெற்பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான நூற்புழுக்கள் பற்றியும் எப்படி அவற்றினுடைய தாக்குதல்லேருந்து நெற்பயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்களும் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய பயிரான நெற்பயிரை தாக்கக்கூடிய நூற்பொருட்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் நமக்கு சொன்னவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் அத்தியந்தல்ல இருக்கிற சிறுதானிய மகத்துவ மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் சண்முகப்பிரியா அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. இல்லைன்னா சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கும் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம்.